தெரியறப்பல இந்த பக்கம் பதி இலக்கணம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிறத சொல்லவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தனியாகும். அது முக்கியமான ஒன்று. இரண்டாவது, இந்த பதி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த பதி இலக்கணத்தை இதுவரையிலும் எந்த சமயத்திலேயும் எந்த நாட்டிலேயும் இந்த உலகத்திலேயே இப்படி பதி இலக்கணத்தை இதுவரையிலும் யாரும் சொன்னது இல்லை என்பதாக உலகபூர்வம் தழுவிய ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டினை மிகுந்த தேவநாயனார் அருளி செய்த இந்த பதி இயல்பு என்று சொல்லக்கூடிய இந்த பதியினுடைய இலக்கணத்தை எத்தனை எத்தனையோ வெளிநாட்டில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆராய்ந்து 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 இப்படியும் எழுத முடியுமா, இப்படி எழுதியிருக்கிறார்கள் சொல்லி அந்த கோட்பாட்டினை வியந்தவர்கள் பலர் உண்டு. யாரா முருகவேள் ஐயா ரொம்ப சிறப்பா எழுதுறாரு. எத்தனை வெளிநாட்டு அறிஞர்கள் இந்த சைவ சித்தாந்த இந்த கொள்கையை பார்த்து அவன் பூரிப்படைகிறான், அவன் தலைமையில வச்சு வணங்க. நம்ம இது எங்க இருக்குன்றதே நமக்கு தெரியாது. நம்மகிட்ட கேட்டா சைவ சித்தாந்தமா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டு சிவஞான போதம் சிவஞான போதமா, அப்புறம் அதுல வேற சூத்திரம் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ரைட்டு நீங்களே வச்சுங்க இந்த சூத்திரம் அதெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம விலகிதான் நம்ம போய்கொண்டு இருக்கின்றோமே தவிர என்ன இருக்கிறது என்பதாக ஒரு அளவுக்கு அதுல இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. அப்பொழுது பதி இலக்கணம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த பதி இலக்கணத்தை மெய்கண்ட தேவநாயனார் எவ்வாறு இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார், எங்கேருந்தும் எடுக்கல. பதி இலக்கணத்தை வேற எங்கேருந்தும் அவரு வேற சரக்கு எடுக்கிறதுன்னு சொன்னா பதி இலக்கணத்துக்காக வேற எங்கேயும் போல அவர் டைரக்டா திருமுறையில குதிப்பார், திருமுறையில இருந்து அப்படியே எடுத்துட்டு வருவார். இதுதான் பதி இலக்கணம் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை கொடுத்துருக்கு. ஆக பதி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த பதி இலக்கணம் எல்லாம் சிவஞான மாபாடியம் எழுதி வருகின்ற பொழுது சிவஞான முனிவர் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார், இந்த இடத்திற்கு என்னால பொருள் சொல்ல முடியவில்லை, அனுபவம் உடைய தேசிகர் திருவாக்கால் உணர்க என்பதாக எழுதியிருக்கிறார். அனுபவம் உடைய தேசிகர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அனுபவம் உடைய தேசிகர் யார் அப்படின்னா தேசிகர்னா குரு, அனுபவம் உடைய தேசிகர் யார்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இதுல பொருள் தெரியலன்னு சொன்னா அனுபவம் உடைய தேசிகர் பொருளால் வாக்கால் உணர்க. சோ இங்கே இப்ப எது அங்கே சிவஞான முனிவர் அதை எதை கொண்டு வருகின்றார் என்பதாக சொன்னால் இது எங்கே இருந்தும் வரவில்லை, இங்கே இருந்துதான் சொல்லினுடைய அமைப்பிலே இருந்தும் அந்த சொல்லுகின்ற முறையிலேயும் ஒரு அமைப்பை கொடுப்பார். அது எதுல முடிஞ்சதோ, உண்மைன்னு எதுல முடிஞ்சதோ அதனுடைய இலக்கணத்தில இருந்து ஆரம்பிப்பார். பச இலக்கணம் நான்காவது சூத்திரம், பாச இலக்கணம் ஐந்தாவது சூத்திரம், பதி இலக்கணம் ஆறாவது, ஆறாவது சூத்திரத்துல தான் பதி இலக்கணம். இது இலக்கணை. அதுக்கப்புறமா வருகின்ற இயல் சாதன இயல் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த சாதன இயல் ஆறு இயல் வரையிலேயும் எல்லாரும் இந்த சூத்திரங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆறுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது என்பது சாதன இயல் என்பதாக சொல்லக்கூடிய சாதன இயல். இதிலே சாதனத்தை பற்றி சாதகன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு உரியது என்பதாக சொல்லி அந்த சாதன இயல் என்பதை ஏழு எட்டு ஒன்பது, கடைசியில பயனியல் என்பதாக முடிப்பார். பயனியல் என்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு, இது பயனியல். இப்ப பிரமாணியல், அடுத்தது இலக்கணியல், சாதனையல். பிரமாணியல் இலக்கணியல் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, சாதனையல் வேணும். இப்ப பிரமாணியல் இலக்கணியல் என்பது பொதுவாக எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி, எம்பிபிஎஸ் தான் எல்லாரும் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் படிச்சிருவான். தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். இப்ப படிக்கும் போது எம்பிபிஎஸ் எல்லாரும் ஒன்னா படிச்சிருவான், ஆனா வெளியில வரும்போது காதுக்கு மூக்கு தொண்டைக்கு ஒருத்த, அப்புறம் கண்ணுக்கு ஒருத்த, இடது கண்ணுக்கு ஒருத்தர், வலது கண்ணுக்கு ஒருத்தர் ஸ்பெஷலைசேஷன். இப்போ பாத்தீங்கன்னா இதுவரையிலும் இலக்கணிகள் வரையிலும் இட் இஸ் அது மாதிரி எம்பிபிஎஸ் மாதிரி எல்லாரும் பொதுவா படிச்சிடலாம். போஸ்ட் கிராஜுவேட் அடுத்த பிஜிக்கு வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் ஒன் சப்ஜெக்ட் சாதனம், அதுதான் சாதனையல் பயனியல் என்பது ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். அதுக்கப்புறம் முதல்ல அந்த ஆறாவது சூத்திரமாக விளங்குகின்ற அந்த பதி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த பதி இலக்கணம் என்ன என்பதை இப்பொழுது அடிய சொல்றேன். பதி இலக்கணம் இது ஆறாவது சூத்திரம். எல்லோரும் இந்த பதி இலக்கணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த பதி இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது இன்னொரு ஒரு குறிப்பும் அடிய சொல்ல விரும்புறேன். சொல்லுகின்ற பொழுது சில குறிப்பு என்பதாக சொல்லி நோட் டு பி பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் அந்த சூத்திரத்துக்கு கீழே எழுதி வச்சீங்க. இப்ப புரியலனாலும் இல்ல அந்த சூத்திரத்தை நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த சூத்திரம் உங்களுக்கு புரியணும். சித்தாந்தம் மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கிற வரையிலும் புரியுற மாதிரியே இருக்கும். கேட்டுட்டு நீங்க வெளியில போயிட்டு என்ன சொன்னாருன்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சீங்களேன், ஃபுல் பிளாங்கா இருக்கும். ஏன்னா நான் அனுபவப்பட்டு சொல்றேன். சொல்லும் போது நல்லா புரியும். நானும் எத்தனையோ வகுப்புகள்லாம் போயிருக்கேன், எத்தனையோ வகுப்புகள் அட்டன் பண்ணிருக்கேன். அப்ப அவங்க சொல்லும் போது கேட்டா அப்படியே புரியுற மாதிரி இருக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்புறம் என்ன சொன்னாருன்றது பார்த்தா புரிஞ்சிருக்கு. அதனாலதான் எழுதுகின்ற பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் திருப்பி நீங்க படிக்கின்ற பொழுது அது வசதியா இருக்கும். அது சித்தாந்தத்துல நிச்சயமா கடைபிடிக்க வேண்டியது. சரி, சித்தாந்தம் படிக்கின்ற பொழுது மட்டும் அதை கடைபிடிக்கும். இப்ப ஆறாவது சூத்திரம் என்ன அப்படின்னு மெய்கண்டா சொல்ற, இதை ஏற்கனவே நான் போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆறாவது சூத்திரம் உணர் ஒரு அசத்தெனின் உணராது. இப்ப ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிந்தனை வந்து கொஞ்சம் சிதறவிடக்கூடாது. இன்மையின் சைவ சத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகம். இதுதான் ஆறாவது சூத்திரம். இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. உணர்வுரு அசத்தனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. ஜாசர் பதியிலக்கணம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆறாவது சூத்திரமாக வைக்கிறார். ஆறாவது சூத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாவது சூத்திரத்திற்கு உள்ளுக்குள்ளே செல்லுகின்றதுக்கு முன்னதாக ஒரு அடிப்படையான இரண்டு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பதியினுடைய இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இலக்கணத்தை திருமுறைகள் எவ்வாறு அணுகி இருக்கிறது, பதி இலக்கணம். அப்ப பதி இலக்கணம், பதிக்கு இலக்கணம் சொல்ல முடியுமா என்பதாக சொன்னால், மிகண்டாரை பொறுத்தவரையிலும் பதி என்பதற்கு இலக்கணம் சொல்ல முடியாத ஒரு பொருள் உண்டு, அதுதான் இறைவன். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி. அப்ப இலக்கணம் சொல்ல முடியாத ஒரு பொருள், அதுதான் பதி. அதை திருமுறைகளிலே எப்படி கையாளுகின்றார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதுல இருந்து அந்த ஜிஸ்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கிற போது, அற்புதமாக இருக்கின்ற ஒரு இடம் என்பதாக சொன்னால், மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலே பதி இலக்கணத்தை பற்றி சொல்லுகின்றார். அவரை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? மணிவாசக பெருமானை தவிர பதி இலக்கணத்தை பற்றி வேறு யார் சொல்ல முடியும்? அந்த பதியினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு இடம் எங்கன்னு சொன்னா, அது பதினெட்டாவது திருப்பதியும் குயிர்பத்து. இந்த குயிர்பத்துல தான் பதியினுடைய இலக்கணம். இது அப்படியே மேகண்டார் உள்வாங்கினார். பிறந்தது ஆறாவது சூத்திரம். அதுல முதல் திருப்பாடல் ஹார்ட் ஆஃப் பதி இலக்கணம். பதி இலக்கணத்தினுடைய இருதய பகுதி பதி இலக்கணம்னு சொல்லி நீங்க இந்த பக்கம் சைவ சித்தாந்தத்துக்கு உள்ள போய் பதி இலக்கணம் என்பது இதுதான் அதை காட்டுவதற்கு முன்னதாக இதுக்கு ஒன்ட்டீங்கன்னு சொன்னா, இதுல சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு வாக்கும் பதியினுடைய இலக்கணத்தை சொல்லுகின்ற அந்த வாக்கு இருக்கு பாருங்க. இதை தவிர இதை போல இன்னொருவர் சொல்ல முடியாது என்கின்ற அளவிற்கு பதியினுடைய இலக்கணத்தை அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை உயிர்ப்பத்து முதல் திருப்பாடம். இந்த திருப்பாடலிலே இறைவனுடைய அந்த இலக்கணத்தை பேச முடியும். வேண்டுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது, அவனுடைய திருவடியை சொல்லுகின்ற போது, அது பாதாளம் ஏழினுக்கு அப்பால். அப்ப திருமுடி எப்படி என்பதாக சொல்லுகின்ற போது, போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடியும். இப்படி இருக்கிற நிலையில எதுலையா நான் அடங்கறதுன்னு கேக்குறாரு. இந்த இறைவனை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னா, அந்த சொல் எங்கே இருக்கிறதோ அங்கதான் இருக்கிறார் அவர். சொல் இறந்து நிற்கின்ற நிலையிலே நிற்கக்கூடிய இறைவனை எவ்வாறு சொல்லுக்குள்ளே அடக்குவது, அதுதான் முதல் பாயிண்ட். சொல்லிறந்து நின்ற நித்தன்மை, அந்த தொன்மை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனுடைய அந்த இலக்கணத்தின் தன்மை என்னன்னு சொன்னா, இறைவனை இன்ன தன்மையன் என்று அறிய உண்ணாயம்மான். இன்ன தன்மையன் அப்படின்றது இலக்கணம், அறிய உண்ணாத நிலை இலக்கணம் சொல்ல முடியாது. ஆக இறைவனுக்கு இதுதான் அப்படின்ற ஒரு இலக்கணத்தை சொல்லால் அவனை சொல் அப்படின்னு அந்த இடத்துல வந்துகின்ற பொழுது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இன்னும் மனம் வாக்கு எல்லாம் அதுல வந்துடணும். சொல் மட்டும் இல்ல, சொல்லிலே இருந்து எங்கே இருந்து வருகின்றதோ அது ஆரிஜினேஷன் எல்லாம் எடுத்துக்கணும். அப்ப மனம் வாக்கு என்ற அத்துணைக்கும் அதீதமாக விளங்கக்கூடியவன், மனம் வாக்குகளுக்கு அதீதமாக இருக்கக்கூடியவன் சொல்லிரந்து நின்ற நிலை ஒன்று. இரண்டாவது கடைசி வரியில சொல்லுவார், ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரக்குவாய். இதுல எப்படி இதை கடைசி வரியில பொருள் சொல்லுகின்ற பொழுது எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னா, இரண்டாவது நிலை குணம் ஒன்றும் இல்லான் அப்படின்றதுதான் அவனுடைய இலக்கணம். அந்த ஆதிங்கிறத கொண்டு போய் எங்க சேர்க்கணும்னா, பின்னாடி சேர்த்தணும், அந்த ஆதி இல்லான் வரக்குவாய். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அப்படின்னு சொன்ன அந்த பெருமான், இங்கே குணம் ஒன்றும் இல்லான்னு சொன்ன உடனேயே அடுத்த கேள்வி உங்க மனசுல ஏறணும், இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு குணம் இல்லை. மணிவாச பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த இலக்கணம், இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு குணம் ஒன்றும் இல்லான் அப்படின்ன உடனேயே, என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எட்டு குணம் சொல்றோமே, தன்மயத்தானாதல், தூய உடம்பினன் ஆதல், வரம்பில் இன்பமுடைமை, வரம்பில் அருளுடைமை, இப்படி எட்டு குணங்கள் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறோமே, எட்டு குணங்கள் இருக்கே குணம் ஒன்றும் இல்லான் எப்படி சொல்ற? அங்கதான் நிற்கிறார் மணிவாசக பெருமான். குணம் ஒன்றும் இல்லான்னு சொன்னா, ஆன்மாக்களுக்குரிய மூன்று குணம் இருக்கு, அந்த குணம் ஒன்றும் இல்ல. அந்த ராஜசம், தாமதம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் நமக்கு உண்டு. இந்த மூன்று குணங்களும் இறைவனுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல குணம் ஒன்றும் இல்லான்.
இது ஆதி குணமே, மூன்று குணமே, இது ஆதி குணமே. மகத்து சொல்லுவாங்க, மகத்து ரஜஸ், மகத் தமஸ்.
அது நீங்க ரெண்டாவது பொருளா எடுக்கும்போது ஆதி, ஆதி குணம் அப்படிங்கறதுக்கு இன்னும் டீப்பா போனோம்னு வச்சீங்களா, குணம் ஒன்றும் இல்லான் அப்படிங்கிறது தான் அவனுடைய நிலை. அதை மைகண்டாரும் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்லுவார். இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத தன்மையை தான் பதிவுண்மையில சொல்லுவார், அந்தம் ஆதி என்பனார் புலவர். இந்த பதிவுண்மைக்கு நீங்க எடுக்கின்ற பொழுது அது அந்த பொருள் எடுத்துட்டு வரணும். பதிவுண்மையில மைகண்டார் முதல்ல சொல்லுகின்ற பொழுது, அந்தம் ஆதி என்பனார் புலவர். பதிவு அப்படின்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னா, அந்தம் ஆதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமான் இருந்து இந்த உலகத்தை எங்கே தோன்றி ஒடுங்குகின்றதோ அங்கே இருந்துதான் மீள தோன்றும். அதுவே உலகத்தை பார்க்கிறேன்னு சொன்னா, நிமித்த காரணன் என்று ஒருவன் உண்டு. ஒரு பானையை பார்க்கின்ற பொழுது பானையை செய்தவன் ஒருத்தன் உண்டு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நிலையில பார்க்கிறப்ப, அப்ப அந்த ஆதிங்கிற மூன்றாவது தன்மை அங்க வரணும். அதுக்கு பதிலக்கணத்தை இதுல மிக அற்புதமா அமைச்சிருக்கிறார் மணிவாசக பெருமான். குணம் ஒன்றும் இல்லான் என்பதுதான் அவனுடைய குணம். நம்முடைய குணமாக இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று குணங்கள் இல்லாதவன் மூன்றாவது சொல்றார், ஆதி அந்தம் இல்லாதவன். இது இறைவனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி. அந்த இந்த மூன்று தான் மிக மிக முக்கியமாக பதியிலக்கணத்திலே நாம் வைத்து பார்க்க வேண்டியது. இறைவனை மனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளிலே அவனை அதிலே வைத்து சொல்ல முடியாது. இரண்டாவது, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் குணம் ஒன்றும் இல்லாதவன், ஆன்மாக்களுக்குரிய அந்த குணங்கள் இல்லாதவன். மூன்றாவதாக, ஆதி அந்தம் இல்லாதவனாக பிறப்பு இறப்பு அற்றவனாக விளங்கக்கூடியவன் இருக்கும். இப்படி இந்த குயிர்ப்பத்திலே இந்த இலக்கணத்தை அழகாக வடித்துக் கொடுக்கின்றார் மணிவாசக பெருமாள். ஒன்னு, இரண்டாவது பதி இலக்கணத்துக்கு திருஞான சம்பந்த திருவடியை பற்றிக்கிட்டு போறோம் இல்லையா. திருஞான சம்பந்த திருவடியை பற்றியது இந்த வருட வகுப்பு இல்லையா. இப்ப திருஞான சம்பந்தர் பதி இலக்கணத்தை எங்கே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் நமக்கு வழங்குகின்றார். திருஞான சம்பந்த பெருமானை பொறுத்தவரையிலும் திருஞான சம்பந்தருடைய நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது பதி இலக்கணம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது வரையறுத்து சொல்லுதல் என்பதுதான் திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு யூனிக் ஃபீச்சர். வரையறுத்து சொல்லிடுவார், டெபினிஷன் கொடுத்துருவார். பதி அப்படின்னு சொல்றத நான் பார்த்தேன் பா இதுதான் அப்படின்னு காமிப்பார். சுட்ட முடியாத இறைவனை சுட்டுவார். தோடுடைய செவியல் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி எத்தனை கொடுக்கிறார் பாருங்க அடையாளம். இதெல்லாம் அடையாளம் கொடுப்பார் தோடுடைய செவியன். இவர் மணிவாசக பெருமான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீ குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வர கூவாய் அப்படின்வார். இவரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முழுமையாக தேவாரம் முழுவதும் திருஞான சம்பந்தர் எப்படின்னு சொன்னா வரையறுத்து சொல்லுதல் இதுதான் என்பதாக காட்டுவார். ஆனா ஒரு இடத்துல திருஞான சம்பந்த பெருமான் மிக மிக பதி உண்மையை அங்கே காட்டுகின்ற இடமாக விளங்குவது எது என்பதாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எந்த இடத்தை எடுத்து சொல்லுவது அப்படின்னு எடுத்து 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 பார்த்தா எல்லாமே டெபினிஷன்லயே வருது. கொடுத்துடுற ஏன் கொடுக்கிறாருங்கிறது அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். திருஞான சம்பந்தரை பொறுத்தவரையிலும் இறைவனை இதுதான் இப்படித்தான் இதுதான் என்பதாக காட்டுகின்ற ஒரு அற்புதமான நிலைதான் திருஞான சம்பந்தரனுடைய வாக்கு. அப்ப எந்த இடத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பதி உண்மையை பற்றி இது இலக்கணம் சொல்லவே முடியாதுப்பான்னு நிக்கிற இடம் எது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது திருஞான சம்பந்தருடைய பதியங்களிலேயே மிக முக்கியமான திருப்பதிகம் திருஎழுக்கூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய திருப்பதி. இந்த திருஎழுக்கூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய இந்த பதிகம் மிக ரொம்ப கஷ்டமான ஒரு பதிகம் மனப்பாடம் செய்யறது. ஆனாலும் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தமிழ்ல வந்து சப்ஜெக்ட்ல மனப்பாட பகுதின்னு ஒரு பக்கம் இருக்கும். இந்த மனப்பாட பகுதி தான் ஒரு அதுல 10 செய்யுள் இருந்ததுன்னா 2 செய்யுள் பெரிய புராணத்துல அந்த 2 செய்யுள் மனப்பாட பகுதின்றாங்க. நீங்க பரீட்சைக்கு போகும்போது மனப்பாட பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனா போதும், சிலபஸ்ல இருக்கிறத அதை மட்டும் வந்துடும். நம்ம கிளாஸ்லயும் மனப்பாட பகுதின்னு சொல்லி ஒரு சிலபஸ், அந்த மனப்பாட பகுதியில பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏற்கனவே நம்ம திருவிசைப்பா ஒளிவளர் விளக்கே கொடுத்துருக்கோம். ரெண்டாவது மனப்பாட கஷ்டமான பகுதி தான் ரெண்டாவது மனப்பாட பகுதி திருஎழுக்கூற்றிருக்கு. இந்த மனப்பாட பகுதின்னு சொன்ன உடனேயே நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எப்படி அத மனப்பாடம் பண்றதுன்னா அதுக்கு ஒரு சின்ன சுலபமான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் நம்ம காலையில எப்படி இருந்தாலும் ஒரு 2 வார்த்தையாவது பெருமானிடத்துல சொல்லிட்டு தான் நம்ம எல்லாரும் மற்ற விஷயங்களுக்கு வர்றது. இப்ப வழிபாட்டுல எதையாவது ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வழிபாட்டுல அந்த பாடலை பிரதானமா எடுத்துக்கல, அந்த பாடலை பெருமானிடத்திலே அதை பாடி 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 தினமும் பாடிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம், ஒரு 10 நாள் இல்ல 20 நாள் அல்ல 30 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்குது அந்த அளவுக்கு வந்துடும். அப்போ மனப்பாடம்னு சொல்லி வீட்டுல உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும். பெருமான் முன்னிலையிலே அந்த திருப்பாடலை நாள்தோறும் அதை ஓதுகின்ற பொழுது அது மனப்பாடம். இந்த திருஎழுக்கூற்றிருக்கையில மிக மிக முக்கியமான அந்த பகுதி எது என்பதாக சொன்னால், ஓரொரு வாயினை மானாம் காருத்து ஈரிகள் வாயொரு விண்முதல் பூதலம் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பகுதி. இதுல கடைசி பகுதிக்கு வந்துருங்க, அதாவது 44 வந்துருங்க. 44வது வரியிலே அவர் சொல்லுவார், இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் ஒன்னு. ரெண்டாவது, கழுமல முதுபதி கவுனியன் அறியும் வல்லார் இல்லை நீள் நிலத்தில், நின்னை நினைய வல்லார் இல்லை நீள் நிலத்தில். இந்த ரெண்டும் தாங்க டு பி அண்டர்லைன்ட், ரெண்டு ரெண்டுல போட்டு வச்சு. இந்த மாதிரியான ஒரு வாக்கு கிடைச்சா ஏன் சார் மைகண்டார் வந்து சிவகணேசன் போதும் வந்து ரொம்ப எளிமையா சொல்லி போக மாட்டார் அல்வா மாதிரி. இதுல இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். இதுல இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இருமையின் பெருமையும் ஒருமையின் ஒருமையின் பெருமையும் வந்து இதுக்கு ஆன்சர் நான் சொல்ல போறது கிடையாது. இதுக்கு ஆன்சர் நான் சொல்ல போறது இல்ல. இதுக்கு ஆன்சர் யார் சொல்லணும்னா நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்ப ஆறாவது சூத்திரத்தை, அந்த ஆறாவது சூத்திரத்துல என்ன சொல்லி இருக்குன்றத ஒரு இரண்டு மூன்று வெண்பாக்கள்ல அடியேன் சொல்றேன். மூன்று வெண்பாக்கள் மைகண்டாரினுடைய மூன்று வெண்பாக்கள். இந்த மூன்று வெண்பாக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் இதுதான் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு. பரிசுங்கிறது வந்து என்னங்கிறது சஸ்பென்ஸ். யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு உண்டு. யார் யார் சொல்றாங்களோ டிவியில சீரியல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க உடனே அவங்க குளிச்சிட்டாங்க. டிவி சீரியல் பாத்துட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு விளம்பரம் விடுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரியலை நீங்க தொடர்ந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க போறோம். பட் ஆனா எந்த இடத்துல அந்த கேள்வி வரும்னு தெரியாது. சோ அந்த சீரியலை முழுக்க நம்ம பார்த்தாகணும், கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ், மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் பண்ணி அப்படியாவது ஆறாவது சூத்திரத்தை உங்க மனசுக்குள்ள ஒரு ஏத்திடணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் எய்ம். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும்னு சொல்வார். அதுக்கப்புறம் தான் சொல்றார், நின்னை நினைய வல்லார் இல்லை நீள் நிலத்தை. நின்னை நினைய வல்லார் இல்லை நீர் நிலத்தை சொல்லிருந்து நின்ற தன்மை, சொல்லிருந்து நின்ற அந்த நிலையும், நின்னை நினைய வல்லார் இல்லை நீர் நிலத்தை என்று சொல்லக்கூடியது அந்த நிலையும். இன்னொரு இடத்துல சொல்லுவார், துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் அழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார். திருஆலங்காட்டு திரு பதிகத்துல ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அப்ப நின்னை நினைய வல்லார் இல்லை நீள் நிலத்தே, இந்த ரெண்டு வரியையும் நீங்க வந்து ரொம்ப மனசுல ஆழமா பதிய வச்சீங்க. இத பதிய வச்சீங்கன்னு சொன்னா இந்த ஆறாவது சூத்திரம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஓர் உரு ஆயினை என்பதாக தொடங்குவார். இந்த ஓர் உரு என்பதாக சொல்லி தொடங்குகின்ற அந்த ஓர் உரு தான் ஒருமை என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே அங்க கொண்டு வந்து நிறுத்துற. இது வந்து க்ளூ. இப்ப ஆறாவது சூத்திரத்துக்கு உள்ள போலாம். ஆறாவது சூத்திரம், உணர் ஒரு அசத்தெனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையில் இசைக்கும் மண்ணுலகே அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாவது சூத்திரம். இந்த ஆறாவது சூத்திரத்திற்கு ஒரு அது இந்த ஆறாவது சூத்திரத்தை நம்ம இங்க சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணிட்டு வர சொன்னேன் போன வாரம். என்ன சொன்ன? திருத்தலேனமோ கண்டபத்து ரெண்டும் வழியில சொன்னதுங்களா? நீங்க இங்க சொன்னீங்களா? கண்டபத்தும் தெல்லேனா எத்தனாவது பதிகம்? கண்டபத்து கண்ட 39 எழுதிருக்கீங்களா? 31. இப்ப இதுக்கு மெய்கண்ட தேவநாயனார் நிறைய வெண்பாக்கள் அமைக்கிறார். அதுல ஒரு மூன்று வெண்பாக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கும். 35வது வெண்பா. இந்த 35வது வெண்பா எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கேட்க போறாங்க, இதுதான் என்னுடைய இலக்கணம், இதுதான் எங்களுடைய பதி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் தோல்வி எங்க அப்படின்னு சொன்னா, இங்கே சம்பந்த சரணாலயர் உங்களுடைய பதி யார், அவனுடைய இலக்கணம் என்னன்னு சொன்ன உடனேயே பதியினுடைய இலக்கணத்தை ஆரம்பிச்சிடறான். எங்கே இலக்கணத்தை அரை வரையறுத்து சொல்லிட்டானோ அது இலக்கணம் இல்ல, அவன் பதி இல்லைன்னு முடிவுட்டாச்சு. பதி என்று சொல்லக்கூடிய பதிக்கு இலக்கணம் சொல்லுன்னா எங்க பதிக்கு இலக்கணமே சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்ல பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த வெண்பாளர் அதான் சொல்றார். இப்ப மெய்கண்டார் சில பேர் சொல்லுகின்ற அந்த சொல்லை, அந்த சமயங்கள் சொல்லுகின்ற சொல்களை எல்லாம் எடுத்து வந்து இப்படி சொல்றார். 35வது வெண்பாளர் சொல்வார், எண்ணிய சத்து அன்று, எண்ணிய சத்து அன்று, அசத்து அன்றாம், எண்ணிய சத்து அன்று அசத்து அன்றாம் என்றால் எண்கண்ணி உளது என்றல் மெய்கண்டான் எண்ணி அறிய, எண்ணிய சத்து அன்று அசத்து அன்றாம் என்றால் எண்கண்ணி உளது என்றல் மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல், மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல் சத்தாம் அறிவு அறியா மெய். சத்தாம் எதுல விட்டீங்க? எண்ணிய சத்து அன்று அசத்து அன்றாம் என்றால் என் கண்ணி உளது என்றல், என் கண்ணி உளது என்றல் மெய்கண்டான் எண்ணி அறிய, மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல், மெய்கண்டார் மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல் சத்தாம் அறிவு, சத்தாம் சத்து சத்தாம் அறிவு அறியா மெய் சிவன்தாள், மெய் சிவன் தாள், மெய் சிவன் தாளாம். இப்ப ஒரு சமயம் மாயாவாத சமயம்னு சொல்லி ஒரு சமயம் இப்ப இவங்க மெய்கண்டாருக்கு முன்னிலையில நிக்கிறாங்க, அதற்கான பதில சொல்றாருன்ற மாதிரி இந்த வெண்பாவை எடுத்துக்கலாம். என்ன சொல்றாருன்னா, எதை கேட்டாலும் இல்ல இல்ல இல்ல, இலக்கணம் என்று சொல்லக்கூடிய இலக்கணத்திற்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா எண்ணிய சத்தாம் அன்று, மனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்குகின்ற அறிவாக விளங்குகின்றவன் சொல்றீங்க. அப்ப அசத்தா அப்படின்னு கேட்டா அது அசத்து பொருளா நிலையில்லாத பொருளானா அதுவும் இல்லைன்றீங்க. அப்ப எப்படி அதை புரிந்து கொள்வது, இதுதான் கேக்குற கேள்வி. இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த வெண்பாவை இப்ப மாத்தி சொல்றேன். எண்ணிய சத்து அன்று அசத்து அன்றாம் என்றால் உளது என்றல் என் கண்ணி, எண்ணிய சத்து அன்று அசத்து அன்று அப்படின்னு சொல்லிட்டா உளது சிவன் இருக்கிறார் அப்படின்னு எப்படியா சொல்ற? இறைவன் இருக்கிறான்றது நீ எப்படி சொல்ற? இத வந்து இதான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம், சத்து பொருளும் இல்ல அசத்து பொருளும் இல்ல, மனசுக்கு உடன்பட மாட்டா வாக்குக்கு உட்பட மாட்டா சொல்லிருந்து நின்ற நிலை இப்படி எல்லாம் சொல்லி 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 போயிட்டே இருக்கிற, எண்ணிய சத்தாம் அன்று அசத்தும் இல்ல இப்படியே சொல்லிட்டு இருக்கிற, நாங்களும் அதே தான் சொல்றோம். இந்த பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளானது எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு போயிட்டே இருக்கும்போது கடைசியில வந்து ஒண்ணு முடியும், அது சூன்யம் என்பதாக சொல்லி சூன்யமாக இருக்கக்கூடியவன் தானே நாங்க சொன்னோம், அதே தானே நீயும் சொல்றேன். உளதுன்னு நீ எப்படி நிரூபிப்ப? எண்ணிய சத்தாம் அன்று அசத்தாம் என்றால் அசத்து அன்றாம் என்றால் உளது என்றால் என் கண்ணி இருக்குன்னு நீ எப்படி சொல்ற இப்படின்னு அவங்க இந்த சூன்யமாக பொருளா அப்படின்னு கேட்டான். அதுக்கு உடனே அடுத்ததா சொல்றார், மெய்கண்டான் எண்ணி அறிய, மெய்கண்டான் இந்த இடத்துல மெய்கண்டான் அவர் தன்னுடைய பேரை சொல்ல, மெய்கண்டான் என்பதாக சொல்லக்கூடியது உண்மையை உண்மையாக ஆராய்ந்து கண்டறிந்தவன் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல மெய்கண்டான்னு சொல்லுவார், அடுத்த பாடலையும் சொல்லுவார். மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல், இரண்டாம் அசத்து ஆதல். அப்படின்னு சொல்லி நீ கடவுளுக்கு இலக்கணம் சொல்லு, கடவுளுக்கு இலக்கணம் சொல்லு, கடவுளுக்கு இலக்கணம் சொல்லுன்ற. ஆனால் நீ பார்த்தேன்னு சொன்னா எந்த ஒரு பொருளுக்கு இலக்கணம் சொல்ல முடியாத தன்மை இருக்கிறதோ அந்த பொருள்தான், அந்த நிலைதான் சிவனுடைய திருவடி. மெய் சிவன் தாள் என்று சொல்லக்கூடியது இதுதான் பதியினுடைய இலக்கணம் என்பது. பதிக்கு இலக்கணம் சொல்ல முடியாது என்பதுதான் பதியினுடைய இலக்கணம். இன்னொன்னு நீ தெரிஞ்சுக்கோ, மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆகும். நீ எண்ணி அறியக்கூடிய பொருள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீ எதை எதையெல்லாம் இலக்கணம் சொல்லுகின்றாயோ அந்த பொருள் அசத்து பொருள், நிலையில்லாத பொருள்னு நீ புரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒரு பொருளுக்கு நான் இதுதான் என்பதாக சொல்லி என்னில் வேறாக இருக்கக்கூடிய அந்த பொருளை நான் காண்பித்து இதற்கு இதுதான் இலக்கணம்னு சொல்லிட்டேன்னா அந்த பொருள் நிலையில்லாத பொருள். எதை வேணா இப்படி அடிச்சார், ஒண்ணுமே இல்லாத பொருள் சூன்யமா அப்படின்னா, டேய் கருவிகரணம் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் பார்க்க முடியலன்றதுக்காக ஒன்னே சூன்யன்றதா? கிரிக்கெட் மேட்ச் போகும்போது பைனாகுலர் எடுத்துட்டு போறோம், பைனாகுலர் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல அங்க ஆடுறது கிரிக்கெட் எல்லாம் பக்கத்துல தெரியும் இல்லையா, அதுக்காக பைனாகுலர் எடுத்துட்டு போவான் பக்கத்துல அந்த ஆடுகின்ற அந்த மேட்ச பாக்க. இன்னொருத்தரும் பைனாகுலர் எடுத்துட்டு வேக வேகமா போறாரு, எங்க போறீங்கன்னு, வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எல்லாம் நான் பார்த்து அதை ஆராய போறேன். வானத்துல நட்சத்திரத்தை எதை எதை வச்சுக்கிட்டு சார் பைனாகுலர் வச்சுக்கிட்டு வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன என்ன சொல்லுவீங்க? புள்ளறிவாளன் சொல்லுவீங்களா இல்லையா? அந்த லிஸ்ட்ல கொண்டு வர. ஏன்னா கருவிகரணம் இருக்கு, ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். பட் கருவிகரணத்தினுடைய லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா? பட் ஆனா இந்த லிமிடேஷன் நான் பைனாகுலர்ல தானே பாப்பேன். பைனாகுலர்ல தான் அந்த சந்திரனை பார்த்து நான் ஆராய போறேன்னு சொன்னா எவ்வளவு அறிவின்மையோ அதை போல என் கண்ணால கடவுளை காட்டுன்னு சொல்றது. இன்னொரு தடவை கடவுளை நான் கண்ணால பாக்கணும், கடவுளை நீ கண்ணால காட்டினாதான் நான் நம்புவேன்னு யாராவது சொன்னான்னா அவனை இப்படித்தான் நம்ம அணுகிப்போம். ஆக கடவுள் என்று சொல்லக்கூடிய பதி என்று சொல்லக்கூடிய அந்த பதியினுடைய இலக்கணத்தை நீ தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அந்த பதியினுடைய இலக்கணம் என்பது அறிய முடியாதது. அதை மெய் சிவன் தாளம் என்பதாக நினைக்கிறேன். இந்த மெய் சிவன் தாளம் என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே அதை யார் உண்மையாக அறிவார்கள் என்பதாக சொன்னால் சத்தாம் அறிவு அறியா மெய் சிவன் தாளம். இரண்டாம் அசத்து, எனக்கு வேறாக இருக்கக்கூடிய பொருளுக்கு நான் இறக்கணும் சொல்லிட்டேன்னு சொன்னா அது சத்து என்பது நிலையானது, அசத்து என்பது நிலையில்லாதது. இரண்டாம் அசத்து, அசத்து பொருள் என்பதாக சொல்லக்கூடியது வேறான பொருளை எல்லாம் நீங்க இலக்கணம் சொல்லும் பொழுது அது அசத்தாக முடியும், நிலையில்லாத பொருளாக முடியும். சத்தாம், இந்த சத்து என்பது இப்பொழுது இந்த இடத்துல இறைவனை குறிக்கின்ற சொல். இந்த இடத்துல சத்தாம் அறிவு அறியா மெய் சிவன் தாளம். அப்ப அறிவு அறியான்னு சொன்னா இந்த அறிவு என்பது நம்முடைய ஞானமாக விளங்கக்கூடிய பாச ஞானமும் பசுஞானமும் என்று சொல்லக்கூடிய அறிவு அறியா மெய் சிவன் தாளம். இதுதான் முதல் சூத்திரத்துல இலக்கணம் சொல்ல முடியாதது எப்பாற்பட்டு விளங்குவதுன்னு சொல்றதுனாலையும் கருவிகரணங்கள்னால நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அது உண்டுன்னு சொல்றதும் இல்ல. இறைவன் என்பவன் கருவிகரணங்களுக்கு இல்லாம் அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவன் ஒன்று. இரண்டாவது, எந்த பொருளுக்கு இலக்கணம் சொல்லுகின்றோமோ அது அசத்து பொருளாக விளங்கும். இன்னொன்று, எந்த பொருள் நம்மிலே வேறாக இரண்டாக விளங்குகின்றதோ அந்த பொருளுக்கு தான் இலக்கணம் சொல்ல முடியும், அதுவும் அசத்து பொருளாக முடியும் என்கின்ற அந்த ஒரு கோர்வையாக அமைத்து இந்த வெண்பாவில சொல்லிடுவார். அப்ப இரண்டாவது ஸ்டேஜ்ல இப்ப இன்னொரு விளக்கம் கேக்குறாங்க என்னன்னு சொன்னா, இப்ப இவரு சொல்லிட்டாரு இந்த கருவிகரணங்களை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இரண்டாவதாக 36வது வெண்பா, 35 பார்த்தோம், 36வது வெண்பா சொல்லுது உணர்வ அசத்து ஆதல். 36வது வெண்பா எழுதி வச்சுங்க, பின்னாடி உதவும். உணர்வ அசத்து ஆதல் ஒன்று உணராது, உணர்வ அசத்து ஆதல் ஒன்று உணராது. ஒன்றை உணரும் நீதான் உணரா. ஒன்றை உணரும் நீதான் உணரா. ஆயின் உணரும் உன்னின் இரண்டாம் உணரும் உன் உன்னின் இரண்டாம் மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தமி. தான் இரண்டாய் காணான் தமி. இந்த வெண்பா தான் 36வது வெண்பா. இதுலதான் சொல்றார். இப்ப இது வந்து இன்னொரு ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனேன்னா இன்னும் கொஞ்சம் அது விளக்கமா சொல்றாரு. பதியினுடைய இலக்கணத்தை ஏன் சொல்ல முடியாது அப்படிங்கறதுக்குரிய ஒரு இதுல ரெண்டு சொல்லுவார். ஒன்று தமி என்ற அந்த சொல் ரொம்ப முக்கியமான சொல், அத குறிச்சு வச்சு. உணர்வ அசத்து ஆதல் ஏ அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த கருவிகரணங்களை வைத்துக் கொண்டு இறைவனை காண முடியுமா, இறைவனுடைய அந்த உணர முடியுமா அப்படின்னு சொன்னா, இந்த கருவிகரணங்கள் இறைவனை காண்பதற்கு உதவாது. ஏன்னு சொன்னா, இந்த கருவிகரணங்கள் அனைத்தும் எல்லாம் அசத்து பொருள். இந்த அசத்து பொருளாக விளங்கக்கூடியது இவையெல்லாம். இந்த கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடியவை அனைத்தும் அசத்து பொருள். அசத்து பொருளை வைத்துக் கொண்டு இறைவன் என்று கொள்ளக்கூடிய சித்து பொருளை நீ எப்படி பாப்ப? அசத்தை வச்சுக்கிட்டு எப்படி சித்த நீ பாப்ப? இந்த கருவிகரணங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாம் எப்படி இயங்குதுன்னா, உள்ளுக்குள்ளே இருந்து உயிர் அதை செலுத்துகின்றது, உணர்கின்றது, அவ்வளவுதான். கண் பார்க்கிறதுன்னு சொன்னா கண்ணு கருவிதானே தவிர, கண்ணு பார்த்துட்டே வருது. உறங்கினதுக்கு அப்புறம் காது கேக்குதா, மூக்கு நுகருதா? அப்ப நீங்க தூங்கலன்னு அர்த்தம். ஆன்மாவினுடைய ஐந்து அவத்தைகள் படணும். ஐந்து அவச்சம் பட்டாதான் அது ஆன்மா. அதுதான் நிறுவுற மூக்கு நுகராது, கண்ணு பார்க்காது, காது கேட்காது. ஏன் தூங்கிட்டு இருக்கும் போதும் காது கேட்டிருக்கணும்ல? அது அறிவுடைய பொருளாக இருந்தால் காது கேட்டிருக்கணும், இல்ல கண்ணு பார்த்துட்டு இருந்திருக்கணும், மூக்கு நுகர்ந்திருக்கணும், தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்து சொல்லணும், நம்ம இதுவரையிலும் உன்னை பத்தி இவ்வளவு பேரு இத்தனை இப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு காது நம்ம கிட்ட சொல்லுச்சுன்னா எவ்வளவு வசதியா இருக்கும். அப்போ காது சொல்லுதானா இல்ல? ஏன்னா ஒன்னு அது வெறும் கருவி தானே தவிர அது அசத்து பொருள். ஆக அசத்து பொருளாக இதை வச்சுக்கிட்டு நான் இறைவனை பார்ப்பேன்னு சொன்னா உன்னால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். உணர்வ அசத்து ஆதல் ஒன்றை ஒன்று உணரா. இந்த ஒன்றுங்கிறதுக்கா சிவபெருமான் நேரத்தில் ஒன்று என்பதாக சொல்லுவார். ஒன்று என்பது சிவம் என்பதை குறிப்பது. உணர்வ அசத்து ஆதல் ஒன்று உணராது. அசத்து பொருளை வச்சுக்கிட்டு நீ என்ன சிவத்தை பார்க்கணும், சிவத்தை பார்க்கணும். உடனே அவன் ஒரு பதில் அடி கொடுத்தான். வேண்டார் இப்படி சொன்ன உடனே, ஆ ரைட் ரைட், இப்ப உங்க பாயிண்ட்லயே நான் பிடிக்கிறேன் பாரு. நீங்க என்ன சொன்னீங்க, அசத்து பொருள் அசித்து பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகரணங்களை வச்சுக்கிட்டு நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இந்த கருவிகரணங்கள் தான் பார்க்கலன்னு சொன்னீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பாக்குறது உயிர்னு சொன்னீங்க. உயிர் தான் அறிவுடைய பொருள். அப்ப உயிராக இருக்கக்கூடிய நான் அறிவுடைய பொருள் தானே? அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய நான் ஏன் அவரை பார்க்க முடியாது? வேலிட் பாயிண்ட். அசித்து பொருளை வச்சுக்கிட்டு நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. கண்ணு ரைட் அசித்து பொருள் அறிவில்லாதது, காது அறிவில்லாதது, மூக்கு அறிவில்லாதது, இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே வரலாம். அப்ப கருவிகரணங்கள் எல்லாம் அறிவில்லாத பொருள். அறிவில்லாத பொருளை வச்சுக்கிட்டு சிவமாகிய தாளை பார்க்க முடியாது, ரைட்டு. ஆனா உயிர் நான் அறிவுடைய பொருள் தானே, நீங்க தானே சொல்லிருக்கீங்க, ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஆமா, அறிவுடைய பொருள் தான். அப்ப அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய நான் பார்க்கணும்ல, என்னால பார்க்க முடியுமா அப்படின்னா, அடுத்ததா சொல்ற, ஒன்றை உணரும் நீதான் உணரா. உயிர் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, இங்கதான் உயிரினுடைய இயல்பு புரிஞ்சுக்கணும். இந்த உயிருக்கு என்ன இயல்புன்னா, இயல்பு என்னன்னா சாந்ததன் வண்ணம் ஆதல் தான் உயிரினுடைய இயல்பு. ரைட், நீ அறிவுடைய பொருள் நான் ஒத்துக்கிறேன், அறிவுடைய பொருளா தானே இருக்கிற, அப்புறம் ஏன் இந்த கருவி கர்ணத்தோட நீ சார்ந்திருக்கிற அப்படின்னாரு. ஆமா ரைட்டு, கண் இல்லாம உன்னால பார்க்க முடியுமா? அறிவுடைய பொருள் தானே நீ, உயிர் தானே, அறிவுடைய பொருள் தானே, கண் இல்லாம பாரு முடியாது, காது இல்லாம நீ கேளு முடியாது, மூக்கு இல்லாம நுகர் முடியாது. அப்ப அசித்து பொருளை நீ சார்ந்திருக்கிற, அப்ப நீயும் அசித்து பொருள் தான். எதை சார்ந்து இருக்கிறதோ அதுவா ஆயிடு வந்த ஆன்மா. எந்த பக்கம் சார்ந்ததன் வண்ணமாதல், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவுனர் சார்ந்ததன் வண்ணமாதல். இது ஆன்மாவினுடைய இலக்கு. எதை சாருகிறதோ அதனுடைய வண்ணமாகாதல். நவ் இந்த ஸ்டேஜ்ல நீ அசித்து பொருள்களை எல்லாம் சார்ந்திருக்கிற, அப்ப நீயும் அசித்துதான். அப்ப இந்த ஆன்மாவிற்கு என்ன இலக்கணம்னு சொன்னா, இது எதை சாருகிறதோ அதுவாக ஆகும். அசித்த சார்ந்தா அசித்தாகும், சித்தர் சார்ந்தா சித்தாகும். ஆன்மாவினுடைய இலக்கு. அப்ப அசித்து பொருள்களை எல்லாம் விட்டுட்டு நீ வா, சித்துப்பா என்று சொல்லக்கூடிய இறைவனை சார்ந்ததுன்னு சொன்னா சித்து பொருளாக அது ஆகிவிடும். ஆக அசித்தை சார்ந்தால் அசித்தாகவும், சித்தை சார்ந்தால் சித்தாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆன்மாவிற்கு சிதசித்து என்பதாக பெயர். சைவசித்தாந்தம் சித் பிளஸ் அசித்து சிதசித்து. சித்து பொருளும் தான் அசித்து பொருளும், சத்து பொருளும் தான் அசத்து பொருளும். சித்துங்கிறது அறிவுடைய பொருள், சத்துங்கிறது நிலையான பொருள். இது ரெண்டும் கையாளும் பொழுது பார்த்தோம். சத்துன்னு சொன்னா அது நிலையான பொருள், அசத்துனா நிலை இல்லாததுன்னு பொருள். உடல் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லாம போயிடும், நிலை இல்ல. அதே போல ஆனால் உடல் என்பது அசித்து பொருள், அது சித்து பொருள் அல்ல, அறிவுடைய பொருள் இல்ல. இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா எப்படின்னா சித்தும் ஆன்மாதான், அசித்தும் ஆன்மாதான். பட் எங்க சார்ந்து இருக்கிறதுன்னு பார்க்கணும். எங்கே இந்த ஆன்மா சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஆன்மாவிற்கு அசித்து பொருள்களை எல்லாம் சார்ந்து இருக்கு. ஆனா அசித்து பொருள்கள் சார்ந்து இருக்கிற காரணத்தினாலே ஒன்றை நீ இதை வச்சுட்டு தானே நீ பாக்குற. எதாக இருந்தாலும் நீ எதுக்கு துணை போற, எதோட துணையால உன்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, இந்த அசித்து என்று சொல்லக்கூடிய அசித்தின் துணையினாலதானே உனக்கு காண முடியுது. ஆக அசித்தை சார்ந்தபடியினாலே நீயும் அசித்தாததான் விளங்குகின்றாய். உணர்ப அசத்து ஆதல் ஒன்று உணராது, ஒன்றை உணரும் நீயும் உணரா. அதனால சித்து பொருள் தான் நான் சொல்லிக்கிட்டாலும், பட் நவ் இந்த ஆன்மா எப்படின்னா இது அசித்து பொருள் தான். ஆக அசித்தை சார்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே இது அசித்து பொருளாக விளங்குகின்றது. ஆனால் அசித்து பொருளை ஏன் சார்ந்து விளங்குகின்றது அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மாவிற்கு இந்த ஞானம் வரணும். இந்த ஞானத்தை ஈட்டுவதற்காக அந்த அசித்து பொருளை சார்ந்திருக்கிறது. எந்த ஞானத்தை இது ஈட்டுகின்றதுன்னு சொன்னா, இரண்டு ஞானங்களை இது ஈட்டுகின்றது. இந்த அசித்தை சார்ந்ததினாலே, இந்த அசத்தை சார்ந்ததினாலே ரெண்டு ஞானங்கள் அதற்கு வருகின்றது. ஒன்று பாச ஞானம், இன்னொன்று பசுஞானம். இதை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணிச்சு, வை தென் எதுக்கு இது ரிக்குயர்மெண்ட், எதுக்கு இந்த கருவிகரணங்கள் எதற்குன்னு சொன்னா, இட் இஸ் ரிக்வயர்ட். எதற்குன்னா இந்த ரெண்டு ஞானமும் இது இல்லைன்னா வராது, இந்த ரெண்டு ஞானமும் இல்லைன்னா வராது. ஆக பாச ஞானம் என்று சொல்லக்கூடியதும் பசுஞானம் என்று சொல்லக்கூடியதும் இந்த கருவிகரணங்களினால ஈட்டி 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 கடைசியில இதுனாலையும் பார்க்க முடியாது, இந்த பசு ஞானத்தினாலும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு வருகின்ற தருணம் தான் இந்த ஆன்மா அசத்தை விட்டு சத்தை சாரும். அப்படி நிற்கின்ற நிலையிலே அறிவுடைய பொருளாக நான் இருந்தாலும் என்னால் அரை இறைவனை நான் பார்க்க முடியாது. ஏன்னா நான் அசித்தை சார்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்றை உணரும் நீதான் உணர. ஆயின் உணரும் உன்னின் இரண்டாம் மெய்கண்டான் தன்ன உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தவி. இன்னொரு பியூட்டி என்னன்னு சொன்னா, இந்த அசித்து பொருள் அசத்து பொருளை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கறதும் உணர்றது கேட்கறது எல்லாம் என்னன்னா, நம்மில் வேறான பொருள்களைத்தான் இது உணர்ந்துட்டு இருக்கு. குரல்கள் தான். ஆனா சிவம் வேறான, சிவம் உன்னின் வேறான். இதுதான் அங்கு பாயிண்ட் வைக்கிறார். உணர்வு அசத்து ஆதல் ஒன்று உணராது, உணர்வு அசத்து ஆதல் ஒன்று உணராது, ஒன்றை உணரும் நீதான் உணரா. ஆனா உணர்ந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு வேறான பொருள். ஆனா இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் உன்னின் வேறான பொருள் அல்ல அப்படிங்கறத நிறுவனம் இந்த திருப்பாடம். இந்த பாட்டுல என்ன வைக்கிறார் அப்ப, இத வச்சுக்கிட்டு நான் பாக்குறது, இதை வச்சுக்கிட்டு நான் உணர்றது எல்லாம் என்னன்னா, எனக்கு வேறான பொருள்களைத்தான் நான் உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன். சிவம் என்னில் வேறு அல்லாத பொருள். அதைத்தான் மெய்கண்டான், தான் இரண்டாய் காணான் தமீன். இரண்டாய் நீ பாக்கிறது எல்லாம் இந்த கருவிகரணத்தை வச்சுக்கிட்டு, தான் இரண்டாய் காணாத நிலைதான் இறைவனுடைய சுரூப இலக்கணம். அப்ப இறைவனுடைய சுரூப இலக்கணம் இரண்டாக அல்லாத நிலைதான் அந்த தமீன்னு சொன்னார் பாத்தீங்களா. இந்த தமிங்கிறது ரொம்ப அற்புதமாக அங்க கையாளக்கூடியது. தமீனா தனித்து நிற்கக்கூடியது. இறைவன் ஒருத்தன் தான் தனித்து நிற்பார், எந்த பொருளையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மா சார்ந்துதான் நிற்கும். இதுதான் ஆன்மாவுக்கும் சிவத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. பதி என்று சொல்லக்கூடிய அந்த பதியானது தனித்து விளங்குவது, எந்த ஒரு பொருளையும் அது சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆன்மா என்பது சார்ந்துதான் இருக்கும், சார்ந்த பிறகு சார்ந்ததன் வண்ணமாயிடும். சார்ந்துதான் இருக்கும், சார்ந்த பிறகு சார்ந்ததனுடைய வண்ணமாகுது.
ஒரு டவுட் இருக்கு, கைவல்யம் சொல்றாங்க.
ஆமா, கைவல்ய நவநீதம்,
கைவல்ய கைவ யோகத்திலேயே அது ஆன்மா தனியா நிற்கிறது.
ஆன்மா தனியா நிக்கிறதுக்கான நோ பாசிபிலிட்டி, ஜீரோன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், லெஸ் தென் ஜீரோ. ஆன்மா
ஒரு யோகமே பிராக்டிஸ் பண்ண, கைவல்லி யோகம் கைவல்லி உபநிஷத்தம்.
ஆன்மா தனிச்சு நிக்க முடியாது. இந்த ஆன்மா எதையாவது பற்றிட்டு இருக்கும், அதனாலதான் ஆணவ மலத்தை பற்றிச்சு. ஏன் ஆணவ மலம் இந்த ஆன்மா வந்து எப்படி சார்ந்ததுன்னு சொன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் பிஹேவியர். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கே அதுதான், எதையாவது சார்ந்து 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 இருக்கும். அதனாலதான் இன்னும் சிறப்பா நம்ம பார்க்க போனா, இறை இந்த உருவ வழிபாடு திருக்கோயில் வழிபாடெல்லாம் ஏன் தொடங்கியதுன்னு சொன்னா, இந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாதல்ங்கிற இந்த ஆன்மாவினுடைய இயல்புக்கு தகுந்தாற்புலதான் சான்றோர்கள் இந்த உருவ வழிபாட்டை வச்சாங்க. உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த உருவ வழிபாட்டிலே இந்த ஆன்மா சார்ந்து வரும். அந்த உருவ வழிபாட்டை பிடிச்சுக்கும். உருவ வழிபாட்டை பிடிச்சு என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அருவுருவ வழிபாட்டுக்கு போகும். அருவ உருவ வழிபாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அருவ வழிபாட்டுக்கு போயிடும். ஆக ஒன்றை பற்றி 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 தான் அது மேல போகுமே தவிர, எடுத்தோடனே இட் வில் நாட் கோ டு தட். கத்துக்கணும்னு சொன்னா, கார் கத்துக்கணும்னு சொன்னா, இது எங்க, இது எது கிளச், எது ஆக்சலரேட்டர், எது பிரேக், இது பார்த்து கரெக்டா போட்டாதான் கத்துக்க முடியும். அப்ப கத்துக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜ்ல இது கிளச், இது பிரேக், இது ஆக்சலரேட்டர். சோ மைண்ட்ல ஏத்திப்பான், இது கிளச், இது பிரேக், இது ஆக்சலரேட்டர். கிளச் பிரேக் ஆக்சலரேட்டர், கிளச் பிரேக் ஆக்சலரேட்டர். ஏபிசி ஏபிசி இப்படியே போயிட்டு இருக்கோம். ஏபிசின்னு சொல்லி தந்துருவான், ஆனா நீங்க ஏறி உட்காந்து கிளச் அனுப்புறதுக்கு பதிலாக ஆக்சலரேட்டர் தான் அனுப்புவான். கரெக்டா தப்பா மாத்தி போடுவான். எத்தனைதான் நீ படி, எத்தனைதான் பண்ணு, உள்ள ஏறி உட்காந்து அந்த ஆர்டிஓ கார் எங்கயா ஒரு போடியா எட்டு, நான் எட்டு இல்ல கார்ல எட்டு போட முடியாது, எங்கயா அப்படி ஓட்டியா கொஞ்சம் தூரம் ஆஃப் ஆகாம இருக்கணும் இன்ஜின். நீ இங்க இருந்து அவ்வளவு தூரம் போடணும் சொன்னா அப்பதான் கை கால எல்லாம் உதறும். இங்க கிளச்ச பிரேக்கா போட்டு பிரேக்க கிளச்சா மாத்தி இப்படிதான் மாறும். ஆக இனிஷியல் தொடர் நிலையில இந்த ஆன்மா ஒன்றை பற்றி கொள்ளும் கொடுத்தால் என்பதற்காக அந்த பற்றுகின்ற நிலைதான் இந்த ஆன்மாவினுடைய சிறப்பு, அதுதான் அதனுடைய இலக்கணம். சார்ந்ததன் வண்ணமாதல் தான் ஆன்மாவினுடைய இலக்கணம். சார்ந்து 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 அது பரம்பொருளை சாருகின்ற நிலையை மிக அற்புதமாக காட்டுகின்ற தன்மை. மூன்றாவது திருப்பாடல் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இந்த மூன்றாவது திருப்பாடல நம்ம அடுத்த வாரம் தான் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா இந்த மூன்றாவது பாடல்ல தான் திருத்தள்ளேனமும் திரு கண்டபத்தும் ரொம்ப இந்த இரண்டும் இணைந்து விளங்குகிறது. அப்ப இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்றானது இந்த கருவிகரணங்களால வச்சுட்டு பார்க்க முடியாது, முடியாது முடியாது முடியாதுன்னே சொல்லிட்டு வர்றாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி எழும். ஏன் இந்த கருவிகரணத்தை வச்சு பார்க்க முடியாதுங்கிறாரு? நீ எவ்வளவுதான் முயன்றாலும் அதற்கு இலக்கணம் சொல்ல முடியாதுங்கிறாரு. உணர்வு அசத்து ஆதல் ஒன்று உணராது, ஒன்றை உணரும் நீதான் உணரா, இப்படின்னு எல்லாம் நெகட்டிவாவே வந்துட்டு இருக்கிற. எப்படிதான் பாக்குறது அப்படின்னா, கருவிகரணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ பாக்குறது ஒரு முறை, இதுதான் உனக்கு தெரியுது, ஆனா இதையெல்லாம் தாண்டிய ஒரு முறை உண்டு அப்படின்னு காட்டுற. அதுதான் இந்த வெண்பாவில இறைவனுடைய அறிந்து கொள்வதற்கான அந்த நிலையையும், இறைவனை உணர்ந்து கொள்ளுகின்ற நிலையையும், பாச அறிவு பசு அறிவு என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்பதை வரையிலும் நிற்கும். இறைவன் என்று சொல்ல இருக்கக்கூடிய இருக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிற வரையிலும் அது நிற்கும். அதுக்கப்புறம் இறைவனை உணருதல் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த இறைவனை நிறுத்துகின்ற நிலை இன்னொரு ஞானம், அதுதான் அதற்கு துணை புரிகின்றது. அப்ப இந்த மூன்றாவது வெண்பாவிலே 38வது வெண்பாவிலே சொல்லுகின்றார். இந்த வெண்பாவை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அரிய இரண்டல்லன் அங்கு அறிவுதன்னால் அறியப்பட, அரிய இரண்டல்லன் அங்கு அறிவுதன்னால் அறியப்பட, அறிவின் உள்ளார் அறிவுக்கு காட்டாகி நின்றானே, அறிவுக்கு காட்டாகி நின்றானே கண் அறியா மெய் என்ன, கண் அறியா மெய் என்ன காட்டாது அறிவு அறிந்துகள், காட்டாது அறிவு அறிந்து கண்டு. இல்ல அந்த எக்ஸாம்பிள் மட்டும், அதுல இருக்கக்கூடிய உதாரணத்தை மட்டும் எடுத்து சொல்றேன். இதுல என்ன சொல்ற, கண் அறியா மெய் என்ன காட்டாது அறிவு அறிந்து கண். ஒரு பொருளை காணுகின்ற பொழுது அந்த பொருளுக்கு, அந்த பொருளை நாம் பார்க்கின்றோம்னு சொன்னா கண் ஒளி அவசியம். ஆனால் கண் ஒளியினால மட்டுமே அந்த பொருளை நாம் பார்க்க முடியுமான்னு சொன்னா, அந்த கண் ஒளி தான் அதை பார்க்கிறதானா? இல்லை. கண் ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த கண் ஒளியின் மூலமாக பார்ப்பது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர். ஆக உயிர் என்பதுதான் பார்க்குது. ஆனா உபசாரமா என்ன சொல்றோம், கண் பார்க்கிறதுன்னு சொல்றோம். கண்ணா பாக்குது, கண்ணு பார்க்கலையே. கண் என்பது ஒரு கருவி தானே. ஆக கண் என்பது கருவியாக இருந்து, ஆனால் கண் ஒளி என்பது அவசியம். கண்ணு பார்க்கணும்னு சொன்னா கண் ஒளி அவசியம். ஆக கண் ஒளி இருந்தால் மட்டும்தான் நான் காண முடியும், ஆனால் பார்ப்பது கண் ஒளி அல்ல. புரிஞ்சுதா இல்லையா? கண்ணுல ஒளி வேணும் பாக்குறதுக்கு. ஃபுல்லா கேட்ராக்ட் ஆகி மறைச்சிருச்சுன்னு சொன்னா பாருன்னா பார்க்க முடியாது. பார்ப்பதற்கு கண் ஒளி அவசியம், ஆனால் கண் ஒளி மட்டும் இருந்தா பத்துமானா? பிரைட் ஐஸ் எல்லாம் இருக்கு, உடல்ல உயிர் இல்ல சார். அப்படின்னா என்ன இருந்த என்ன பிரயோஜனம்? எடுத்து வேற ஆளுக்கு வைக்க வேண்டியதுதான். கண் ஒளி மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த கண் ஒளியின் மூலமாக பார்ப்பது உயிர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாக்குறது எதுன்னா உயிர் தான் பாக்குறோம். அப்படி கண் பார்க்கின்ற அந்த கண் பார்ப்பது எப்படி பார்ப்பது உயிர் என்பதை அது அறிந்து கொள்ளவில்லையோ. இப்பதான் இது எக்ஸாம்பிள். கண் ஒளியானது எப்படி பார்ப்பது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற உயிர் தான் அதை பார்க்கிறது என்பதை எப்படி அது அறியவில்லையோ, அதை போல உயிர் என்று சொல்லக்கூடியது, இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு வந்துருக்கு, உயிர் என்று சொல்லக்கூடியது ஒன்றை அறிய வேண்டும், ஒன்றை உணர வேண்டும் சொன்னா, உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவம் உணர்ந்தாதான் அது அறிய முடியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம். கண்ணொளி எப்படி பார்ப்பது உயிர் என்பதாக சொல்லி அறியாதோ, அதை போல இந்த உயிர் சிவம் நம்மை செலுத்துகின்றது உள்ளுக்குள்ளே இருந்து என்பதை இந்த உயிர் அறியாது. ஆனால் கண்ணொளியும் உயிரும் எவ்வாறு இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறதோ, அதே போல சிவமும் உயிரும் இணைந்திருக்கிறது. இதுதான் லாஸ்டா சொல்ற அந்த பாயிண்ட். கண் அறியா மெய் என்ன காட்டாது அறிவு அறிந்து, அறிவு அறிந்து கண்டு. அப்ப கண்ணொளியிலும் கண்ணொளியும் உயிரும் எவ்வாறு கலந்திருக்கின்றதோ, அதுக்குதான் சொல்றாரு, அரிய இரண்டல்லன் அங்கு அறிவதனால் அறியப்படான் அறிவின் உள்ளான் அறிவுக்கு காட்டாகி நின்றான். அப்ப அறிவுக்கு காட்டாகி நின்றானை என்பதாக சொல்லுகின்ற போது எல்லாவற்றையும் சிவம் இந்த உயிரோடு பிரிக்க முடியாதது அப்படின்னு சொன்னா இந்த சிவம் தான். சிவம் இந்த உயிரை விட்டு பிரியாத உயிருக்கு உயிராக விளங்குகின்ற இந்த சிவம் இந்த உயிரை விட்டு பிரிவது இல்லை. ஆக உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இந்த சிவத்தை இந்த ஆன்மா உணர்கின்றதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அரிய இரண்டல், அரிய இரண்டல். அப்ப இந்த உயிர் நினைச்சிட்டு இருக்கு நாம தான் இத பண்ணிட்டு இருக்கிறோம், நாம தான் செய்து கொண்டு இருக்கின்றோம், நாம் தான் இது நம்மளே வந்து நடந்தது அப்படின்னு. இந்த உயிர் தனக்கு தூளமான பொருள்களைத்தான் இந்த உயிர் அறியுமே தவிர தனக்கு சூக்குவமானதை அறியாது. இந்த உயிரானது தனக்கு தூளமாக இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அறிந்து கொள்ளும். உடல் இருக்கு, வெளியில இருக்கிற பொருள்கள் எல்லாம் இருக்கு. தூளமான பொருள்களை அறிந்து கொள்ளுமே தவிர சூக்குமமான பொருளை இது அறிந்து கொள்ளுமான்னா இல்ல. இந்த உயிரில் உடலை பொறுத்தவரையிலும் இந்த உயிர் சூக்குமம், உடலை பொறுத்தவரையிலும் உயிர் சூக்குமம். உடல் உடலுக்குள்ள எங்க உயிர் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எங்க உயிர் இருக்கு? உடலுக்கு உள்ளே இருக்கிறது உயிர்னு தெரியுது தவிர உடலுக்குள்ளே உயிர் சூட்சுமமாக இருக்கிறது. ஆனால் உயிருக்குள்ளே சிவம் சூட்சுமமாக இருக்கு. அப்ப சிவத்தை பொறுத்தவரையிலும் உயிர் தூளம், சிவத்தை பொறுத்தவரையிலும் உயிர் தூளம். ஆனால் உயிர் உடலை பொறுத்தவரையிலும் சூட்சமம். புரியுதா? உடலை பொறுத்தவரையிலும் உயிர் சூட்சமம், சூட்சமான பொருள், காரணமான பொருள், காரியம், உடல் காரியப்பட்ட நிலையிலே நிற்கிறது உடல். ஆகவே அது வெளியில தெரியுது தூளமாக இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை பார்க்க முடியுதானா? இல்ல. ஏன்னா அது சூட்சமமாக இருக்கு. ஆனா உயிருக்குள்ளே சிவம் சூட்சமமாக விளங்குகின்றது. சிவத்தை பொறுத்தவரையிலும் உயிர் தூளம். ஆக உயிர் தன்னில் தூளமான பொருளைத்தான் அறிஞ்சு கொள்ளுமே தவிர தன்னில் சூட்சமமான பொருளை அறிந்து கொள்ளுமா அப்படின்னு வச்சார். அரிய இரண்டல்லன் அங்கு அறிவின் உள்ளான், அங்கு அறிவின் உள்ளான். தூளமான நிலையை அறிஞ்சிக்கலாமே தவிர சூட்சமத்தை அது எப்படி அறிய முடியும்? அதை மிக அற்புதமாக சொல்லுவதுதான் இந்த இரண்டாவது குறிப்பு. அறிவின் உள்ளான் அங்கு அறிவு தன்னால் அறியப்படான். அப்ப அறிவு தன்னால் அறியப்படான்னா நான் இந்த உடலை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துல பல வகையான ஞானங்களை ஈட்டுகின்றேன். இந்த அறிவெல்லாம் எதற்கு பயன்படுகின்றதுன்னு சொன்னா இட் இஸ் ஒன்னும் இந்த அறிவை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் அப்படின்னா இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் உண்டு, அவனை வணங்க வேண்டும், அவன் தான் என்பதாக நிற்கின்ற வரையிலும் பசுஞானமும் பாசஞானமும் வரையிலும் தான் இந்த அத்தனையும். ஆனா இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் இதுதான் முடிவா என்பதாக சொன்னால் இல்லை. இதை வைத்துக் கொண்டு இந்த ஞானங்களை எல்லாம் அவன் ஈட்டச் செய்வது எதற்கு அப்படின்னா இந்த உயிரானது பக்குவப்பட்டால் மட்டும்தான் சிவத்தை சாரும், பக்குவப்படலன்னு சொன்னா சிவத்தை சாராது. சிவமானது பக்கத்திலேயே இருக்கு, அருகிலேயே இருக்கு, உயிருக்கு உயிராக இருக்கிறது, சூக்குவமாக இருக்கிறது. வா, தூளமா இருக்கிறிய, சூட்சுமத்துக்குள்ள வா, நானும் நீயும் சூட்சுமமாக ஆகிவிடலாம்னு கூப்பிடுது. வரமாட்டேங்குது உயிர். நாயே வரணும், ஐயோ எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஐயோ எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அவன் வளர்ந்து ஆளாக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தான் சார்ந்து விளங்குகின்றதே தவிர இந்த பக்கம் கூட்டாலும் வரமாட்டேங்குது. இந்த பக்கம் எல்லாம் ஒரு காலத்துல பசுஞானம் பாசஞானம் எல்லாம் எந்த ஞானத்தினுடைய வரம்பு எப்ப வரும்னா, ஐயோ இதெல்லாம் தப்பு, நான் பிடிச்சது உன்னெல்லாம் நான் பிடிச்சிருக்கணும்னு நீ எப்ப வரியோ அப்பதான் இந்த உயிரானது தகுதி பெறுகின்றது. ஆக இந்த ஞானம் அவசியம். ஏன்னு சொன்னா இந்த உயிரானது அப்பொழுது பக்குவப்பட பக்குவப்பட பக்குவப்படதான் கடைசியில மகன் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி அந்த மகனை பெற்று கடைசியில இவனை போய் நான் பெத்தனேன் அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ரைட், அந்த ஒரு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இன்னொரு இடத்துல ஒரு பற்று வைத்திருக்கும், இதுதான் உண்மை, இதுதான் உண்மைன்னு சொல்லி இந்த உயிர் சார்ந்திருக்கும், இதுதான் எனக்கு இந்த உலகத்துல இதுதான் எனக்கு உண்மைன்னு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா, ஐயோ இது மேலயா நான் ஒதுக்கி 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 பிறப்பு எடுத்து 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 கடைசியில இது அத்தனை இல்லப்பா, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு ஒரு சீட்டு முடிஞ்சு போச்சு. பசுஞானம் பாசஞானம் அத்தனையும் போச்சு. இறைவனுடைய மெய் சிவன் தாளாம் நிலையில போய் அப்படி சேர்ந்த நிலை இருக்கு பாத்தீங்களா. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேங்கிற ஒரு சீட்டு எத்தனை பேர் கையில வேணா கொடுத்து பாருங்க, அத்தனை பேரும் சிவத்தாளை அடையணும். பட்டினத்தார் மட்டும் ஏன் அடைஞ்ச அப்படின்னா, பசுஞானமும் பாசஞானமும் அந்த இடத்திலே அங்கே நீங்கியது. இறைவனுடைய மெய் அந்த சிவன் தாளாக விளங்கக்கூடிய பதியானது இப்பொழுது எண்ணுகின்றது. இவனுக்கு இப்ப கொடுத்தா பிடிச்சுக்குவான் என்னுடைய திருவடிய, திஸ் இஸ் த ரைட் டைம் என்பதாக சொல்லி இறைவனே கொடுத்தாதான் அதை பெற முடியுமே தவிர, இலக்கணத்தை நீ எந்த முறையில எந்த இடத்துல எப்படி சொன்னாலும் இலக்கணம் சொல்ல முடியாது. இதுதான்டா என் இலக்கணம்னு அவனுடைய திருவடிய கொடுப்பான். அவன் அருளாலே அவன் தான் வணங்குதல் தான் பதியினுடைய இலக்கணம். எப்பனை நீ உன்னுடைய ஞானத்தை வச்சுக்கோ, பாச ஞானத்தை வச்சுக்கோ, பசு ஞானத்தை வைத்துக்கொள், எத்தனை வகையான ஞானங்களை நீ ஈட்டி அந்த பக்கம் நீ வச்சிருந்தாலும் அந்த இறைவனுடைய தன்மையை அறிய முடியாது. ஏன்னா அறிவிக்கிறதே அவன்தான். அறிவிக்கிறவனை அறிஞ்சிக்காம நான் அறிகின்றேன் நான் அறிகின்றேன் நிக்கிற வரையிலும் உனக்கு அந்த ஞானத்துல அதுலதான் நிப்பியே தவிர, இந்த சிவமானது இப்பொழுது தேர்ந்தெடுக்கும். ரைட், இப்ப இவன் தேறிட்டான், எல்லா காய்ச்ச கீச்ச எல்லாம் நீங்கிடுச்சு, டானிக்கும் கொடுத்தாச்சு, நவ் ஹி இஸ் ஃபிட் ஃபார் வட பாயசம் அப்படின்னு சொல்லி சிவானந்த தேனை அப்படி கொடுக்கின்ற பொழுது அப்பதான் வாங்கி அனுபவிக்க முடியுமே தவிர, காய்ச்சல்ல இருக்கிறவனுக்கு நீங்க விதை கொடுத்தாலும் அது இனிக்காது, சிவானந்த தேனை கொடுத்தாலும் அது கசக்கும். ஆக இறைவனுடைய திருவடி மெய் சிவன் தாளை கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னால் திருத்தலையிடத்தில் இதைத்தான் சொல்லுகின்றார். நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேடம் கொட்டாமோன். இதுதான் சார் டெபினிஷன். நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேடம் கொட்டாமோ. இதுவரையிலும் இந்த பக்கம் சார்ந்து கொண்டே இருந்தது, இந்த பக்கம் அசத்து பொருளை சார்ந்தது, அசித்து பொருளை சார்ந்து இருந்தது. அப்பொழுது நான் என்ற நிலையிலே இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது நாம் ஒழிகின்றதோ, நாம் ஒழிந்து நவமாய செஞ்சுடர் நல்குது. இதுதான் கிளைமேக்ஸ். அடுத்த வகுப்புல இறைவன் என்று சொல்லக்கூடிய பதியினுடைய இலக்கணம் என்று சொல்லக்கூடியது, இறைவனை நாம் வைத்துக் கொண்டு கிடைக்கின்ற பசுஞானமோ என்ன, எனக்கே ஒரு ஞானம் இருக்கு அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் பார்க்க முடியுமா, அல்லது நான் இந்த கருவிகரணங்களை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில எத்தனையோ வகையான ஞானங்களை பாசஞானம் என்பதாக சொல்லி பெற்றேனே, இதனால பெற முடியுமாண்ணா? இல்ல, நீ இதெல்லாம் பெற்றது எதனாலேன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு இருந்தார். உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கிறவரையே அவர் தான் கொடுத்தாதான் உனக்கு தெரியுது. அப்பா கொடுக்கிறவரு அவரு. அப்ப அவரு இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னா அவரை காண வேண்டும், அவரை உணர வேண்டும், பதியை உணர வேண்டும்னு சொன்னா பதியாகிய அவர் பதிஞானத்தை உனக்கு கொடுத்து அந்த பதியாக விளங்கக்கூடிய இறைவனை அங்கே விளங்க செய்வார். ஆக நாம் ஒழிந்து நிலையிலே என்னில் வேறல்ல சிவன், நானும் வேறும் சிவனும் வேறல்ல, சிவம் என்னில் உள்ள பொருள், நானும் சிவமும் ஒன்று. நாம் ஒழிந்த நிலையிலே சிவமானவா பாடி தெள்ளேடம் கொட்டாமோ. அறிவார் சிவமே ஆகிய மணிவாசக பெருமானுடைய இந்த வாக்கு பதிய வைக்க வேண்டிய வாக்கு. கண்டபத்திலேயும் சொல்றார், சிந்தை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட பிள்ளை அம்பலத்தை கண்டேனே. அப்ப சித்தம் தெளிவித்த நிலையையும் நாம் ஒழிந்த நிலையையும் இங்கே மிக அற்புதமாக மணிவாசக பெருமான், இது போனா அது தானா வந்துடும், இது போனதுக்கு அப்புறம் நானும் சிவமும் வேறன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நானும் சிவமும் வேறன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அரிய இரண்டல்லன், அரிய இரண்டல்லன். ஆக அறிவின் உள்ளான் எனக்கு இத்தனை நாளா இவன் தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான், இவன் தான் என்னை தெரிவித்துக் கொண்டிருந்தான், இப்பவும் அவனுடைய தாளை வணங்குறதுக்கு அவன் தான் அவனுடைய அருளை புரிகின்றான் என்ற பதிஞானத்தை தோற்றுவித்து பதிஞானத்திலே உயிரை நினைத்து தூளமாக இருந்த உயிரை சூக்குவமாக ஆக்குவித்து சிவத்தோடு சிவமாக சூட்சுவமாக மாக்குகின்ற அந்த நிலைதான் நவமா ஆன்மாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேடம் கொட்டாமோ என்கின்ற நிலை அமையும் என்பதாக அமைத்ததுதான் இந்த ஆறாவது சூத்திரமாக விளங்கக்கூடிய பதி இலக்கணமாக விளங்கக்கூடியது. இந்த நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேடம் கொட்டாமோ என்பதும் சிந்தை தடிவித்து சிவமாக்கி இணையாண்ட என்பதாக சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளையும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தி பார்க்க வேண்டிய நிலை. நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ சித்தம் தெளிவித்து சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி இணையாண்ட நிலையும் நாம் ஒழிதலும் சிந்தை தெளிதலும் இஸ் ஈக்வல் டு என்பதாக இரண்டையும் நிறுத்தி நாம் அடுத்த வாரம் கண்டபத்தையும் திருத்தள்ளிடத்திலேயும் எப்படி இதை அனுபவித்து அங்கே அருளி செய்கின்றார் என்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி, பதி இலக்கணம் என்பது பதிக்கு இலக்கணம் இல்லை, அந்த பதியானது அது அறிவித்தால் மட்டும்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த ஆன்மா எப்படின்னு சொன்னா அறிவித்தால் அறிவது இந்த ஆன்மா. ஆகவே இறைவனாக இருக்கக்கூடிய அவன் அவனுடைய திருவடியை அவனே கொடுத்து வணங்குகின்ற அந்த நிலைதான் பதிஞான நிலையிலே நிற்கும் பொழுதுதான் இந்த ஆன்மாவானது சிவத்தை உணர்கின்றதே தவிர பசுஞானத்தாலோ பாசஞானத்தாலோ இறைவனை உணர முடியாது என்பதுதான் ஆறாவது சூத்திரம் உணர்ப ஒரு அசத்து என்பதாக நிறுத்துகின்ற வாக்காக அமைகிறது என்பதாக இத்தோடு இந்த நிலையை நிறுத்தி அடுத்த வாரம் நாம் தெள்ளேனமும் கண்டபத்தையும் இரண்டை இணைத்து அதுல சில முக்கியமான குறிப்புகள் சைவ சித்தாந்தத்துக்கு கொடையாக வழங்கிய குறிப்புன்னு கூட சொல்லலாம் மணிவாசக பெருமாள். அப்படி அந்த சைவ சித்தாந்தத்திற்கு வழங்கிய அந்த கொடையை பயன்படுத்தியவர் மெய்கண்டார். எத்தனை பேர் பயன்படுத்துறோம் அந்த பயன்படுத்திய நிலை, அதை வாங்கி உள்வாங்கி வெளிக்கொணர்ந்து வந்த அந்த ஒரு செய்தி தான் ஆறாவது சூத்திரம். அந்த ஆறாவது சூத்திரத்திலே திருவாசகம் பொதிந்து விளங்குகின்றது என்பதை உணர்ந்து உணர்ந்து நாம் திருத்தள்ளேனத்திலே எத்தனை பாடல்கள் அதிலே சித்தாந்தத்தை தெளித்து கொடுத்திருக்கிறார் என்பதாக பார்க்க வேண்டும். இவையெல்லாம் மெய்கண்டார் உணர்ந்து 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 வெளிப்படுத்தியது ஆறாவது சூத்திரமாக அடியன் காணுகின்றனே தவிர, மெய்கண்டார் எங்கிருந்தோ நேரடியாக ஒரு சூத்திரத்தை பிடித்துக் கொண்டு வந்தார் என்பதாக சொன்னால் இல்லை. ஊறி இருக்கிறார் திருமுறைகளிலே, ஊறி 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 அதிலே இருந்து அந்த ஓதாது உணர்ந்த அந்த ஞானத்தினாலே, 2.5 வயது குழந்தைதான், ஆனால் ஞானம் அந்த ஓதாது உணர்ந்த ஞானமாக விளங்குகின்ற நிலையிலே அத்துணை திருமுறைகளையும் பெருமான் ஒரு நொடியிலே உணர்த்தி இருக்கார். பெருமான் உணர்த்துறதுன்னு சொன்னா அது அப்படி செகண்ட்ல உணர்த்திடுவார் அத்தனையும். நம்ம மாதிரி எல்லாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி உணர்த்துறன்ற நிலையில ஒரு அந்த பெருமான் அவருக்கு உணர்த்திய நிலையிலே அத்துணை திருமுறைகளையும் ஒரு நிலையிலே ஒரு கணப்பொழுதிலே அவருக்கு அமைத்திருக்கிறாரோ என்கின்ற நிலையை காண வேண்டியிருக்கிறது. அப்படி நாம் திருவாசகத்திலே நாம் ஊறி ஊறி அதை படிக்க வேண்டிய ஒரு பகுதி திருத்தள்ளேனம். திருத்தள்ளேனம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியானது சித்தாந்தத்திற்கு வழங்கிய கொடைனே சொல்லலாம் திருத்தள்ளேனத்தை. அப்படி அதுல அதுல இன்னொரு பாடல், இந்த பாடலோட நாம நிறுத்தணும்னு நான் முக்கியமா இந்த பாடலை சொல்லிட்டு தான் போனோம். இந்த நிலைக்கு இந்த 11வது திருப்பாடல் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய திருப்பாடல் திருத்தள்ளேன. 11வது பதிகம் 11வது பாடல் அப்படியே வச்சுங்க. 11 கோ டு ஹெவன். சோ 11ல தொடங்கி அந்த 11ல 11 நிறுத்தி நாம் அந்த இறைவனுடைய மெய் சிவன் தாளை நாம் நிறுத்துவோம் என்பதாக சொல்லி இந்த வகுப்பினை இதோடு நிறைவு செய்யும்.